ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு கடிநெடில். வழங்குபவர் திரு சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
இந்த ஆவழகுலத்தை அம்பலவானா, அந்த ஆவழகுலத்தை அம்பலவானரே எழுதிய நூல் சித்தாந்த பகவர்களை, அது சிவஞான சித்தியார் போல ஒரு பெரிய நூல். என்ன இது தனித்தனி பாடலா இருக்கும், அது ஒரே பாடல். கன்னிகள் பெற்றுவரும் கடிகம்பா, ஒரே பாடலா நீண்டு போகும். 650 கன்னிகள், அப்போ 1300 அடிகள். அதுல பரவக்கம் இருக்கின்றது, துவக்கம் இருக்கின்றது. அதுல வந்து சித்தாந்தத்துல பல ஓமைகள் சொல்றாங்களே, ஆனவங்களுக்கு பல ஓமைகள், ஒரு ஓமையா கிடையாது, பல ஓமைகள். செந்து கழிவு சொல்றாங்க, இருள்னு சொல்றாங்க, இன்னொரு இடத்துல வெளி படம் மாதிரி சொல்றாங்க, நெல்லுக்கு உமி மாதிரி சொல்றாங்க, எனக்கு பல எத்தனை ஓமைகள் சொல்றாங்க ஆனவங்களுக்கு. அது ஒவ்வொரு ஓமையும் என்ன நோக்கி சொல்லப்பட்டுள்ளது என்று சொல்லியிருக்கின்றாங்க. இந்த செய்திகள் தான் வேற எங்கேயும் கிடைக்காது. அதுல ஆனவங்களுக்கு சொல்ற ஓமை போட்டு ஒரு இடத்துல சொல்லுவாரு இல்லையா, மாமணியை உள்ளடக்கும் மாணாகும்பட்டு இருக்கும் அந்த மணியானது தன்னுடைய பொழிவு குன்றாமல் இருத்தல் போல, ஆணவத்தினால் பிரிக்கப்பட்டு இருந்தும் ஆன்மா தன்னுடைய அறிவு கெடாமல் இருக்கின்றது என்ற நோக்கில்தான் மாமணியை உள்ளடக்கும் மாணாகும் அந்த ஓமை சொல்லப்பட்டுள்ளது. ஓமை நன்மலக்கு ஒன்றாயும் வாகு பிழையாத வன்மையா என்று சொல்லியிருக்கின்றார். நாகமணி ஓமை சொன்னாங்க, நாகமணி ஓமை அப்படின்னா நன்மலத்து ஒன்றாயும் குறைஞ்சுள்ள மலத்தோடு ஒன்றாக கிடந்தும் வாகு பிழையாத வன்மையா, அதனுடைய அழகு வந்து நீங்க போக அழகு உயிருக்கு அழகு என்ன அறிவுதான், உண்மான் நுழைவுடம் இல்லாமல் இருந்தாலும்
உருவாக்கோடாம
வாய் மணி கொள்வார் போல் மலத்தினை வெளிப்படுத்தினா அந்த மரமும் உண்மையானது, உண்மையான நாகத்திடமிருந்து அருமையான அந்த மணியை வெளிப்படுத்த போல இந்த பொல்லாந்த ஆணவத்திடமிருந்து என்னை வெளிப்படுத்தினாய். குதிப்பும் வினையும் என்னுடைய அல்ல என்ற தெளிவை தந்து, நான் அல்லவா உனக்கு இடைந்து பூட்டி வைத்ததை, அது உன்னுடைய அல்ல என்ற ஒரு தெளிவை தந்து செருக்கை அடக்கி மலத்தை நன்கு குறைத்து என்னை வந்து மணியை மீட்டது போல மீட்டியருந்தார். அந்த மரபை பாகம் வந்துட்டார். அப்புறம் சாமி குருவாக வருகின்ற காலம் வந்துவிட்டது அர்த்தம். அதான் அடுத்ததாலே சொன்னார், நதிப்பிலா கருணை உருவமாய் வந்து அடுத்ததிலே சொன்னார், அழியாத கருணை உருவத்தோடு வருகின்றார் என்று சொன்னார். அழியாத உருவம், அழியாத உருவம், நதிப்பிலா கருணை உருவமாய் வந்து கருணையே உருவாக கொண்டு. அதாவது இவருக்கு அமலவான தேசிகளை உருவாக கொண்டு சிவபெருமான காட்டார். அது வந்து சிவாச்சாரியாருக்கு செய்கின்றாலே உருவமாக கொண்டு வந்தார். அந்த இடத்துல உருவங்குறது எப்படின்னா, அந்த முத்தான்மா இருக்கின்றதே நெய்கண்டார் வந்து நெய்கண்டார் மூலமா அருள்மிகு சிவாச்சாரியார் கருள் இருக்குன்னா, நெய்கண்டாருடைய ஆன்மா அது ஏகனாக்கி இறைவனி இருக்கின்ற முத்தான்மா இல்லையா, அது வந்து திருவருள் மயமாகவே இருக்கின்றது. ஆக திருவருள் வந்து முதல்வனுக்கு சரீரம்னு சொல்லலாம் இல்லையா, முதல்வனுடைய அருள் அவனுக்கு சரீரமாக இருக்கத்தக்கது தானே. ஆகவே இந்த ஆன்மா அந்த அருளோடையே குறைந்து விட்டதுனால இந்த ஆன்மாவே அவனுக்கு முத்தான்மாவே அவனுக்கு எப்படி சொல்லத்தக்கதா உள்ளது, சரீரமாக சொல்லத்தக்கதா உள்ளது. ஆக அந்த கருணை மயமாகவே இந்த முத்தான்மா கடந்து விட்டதுனால இந்த முசாமாவையே அவன் தனக்கு இடமாக கொண்டு வருகின்றான். ஆகவே முசாமா அவனுக்கு கருணை உரு, அழியாத கருணை உருன்னு சொல்லப்படுது. அப்ப உயிர் வந்து உருவம் மாதிரி உடல் மாதிரி ஆயிட்டுன்னா அந்த உயிருக்கு இருக்கிற உடம்பு அது உடம்புக்கு இருக்கிற சட்ட மாதிரி தான். உடம்பு இருக்கே உடம்புக்கு சட்ட சொல்றோம், உயிரையே உடம்புன்னு சொல்றவர்களுக்கு ஆயிடுது. முத்தான்மாவாகி அந்த உயிரே இறைவனுக்கு உடம்புன்னு சொல்ற மாதிரி ஆயிடுது. அப்போ அந்த உயிர் தங்கி இருக்கின்ற உடம்பு அது சட்ட மாதிரி. அதனாலதான் மாநில சட்டை தாங்கி என்று சொல்றாரு. மாநில சட்டை தாங்கி எழுந்துருவார் சொல்றாங்க இல்லையா, மானுட உடல் தாங்கின்னு கூட சொல்றது. மானுட சட்டை தாங்கி, ஏன்னா உடலாக போது அந்த உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய முத்தான்மா அதுதான் அங்க இறைவனுக்கே உடம்பா இருக்கிறது. நசிப்பிலா கருணை உருவமாய் வந்து வந்து என்ன செய்கின்றார், ஆகமம் ஆகின்றது அன்புவான் பார்வாக ஆகம உபதேசிக்கிறார், ஞான பலத்தை உபதேசிக்கிறார். அதான் தன்மார்க்க நெறி. தன்மார்க்கம் சகலகளை புராண வேதம் சாத்திரங்கள் சமயங்கள் தாம்பரம் உணர்ந்து உணர்ந்து அவற்றை கீழாக கழித்து என்பார். சொல்லட்சமா உணர்ந்து அவற்றை எல்லாம் கழித்து நன்மார்க்க ஞானத்தை நாடணும், ஞானபாதத்தை நாடணும். அதுதான் முக்திக்கு வழி. ஆகவே பல பொருள்களிலும் உணர்ந்து கொண்டிருக்காமல் நேரடியாக அந்த ஞானபாதத்தை உபதேசிக்கிறார். ஆகவே நசிப்பிலா கருணை உருவமாய் வந்து ஞானபாதத்தை ஆரம்பத்தினுடைய ஞானபாதம், ஞானபாதம் தான் நம்முடைய சாத்திரங்கள் எல்லாம். ஞானபாதத்தை எப்படி உபதேசிக்கின்றார், ஒவ்வொரு குருவும் சீடனுடைய அந்த பரிபக்குவ நிலைக்கு ஏற்ப ஒவ்வொரு முறையே சொல்லுகின்ற பொருள் ஒன்றுதான், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி உபதேசிப்பாங்க. நம்ம சாத்திரங்களே பாருங்க இல்லையா, திருவுண்டியார் திருக்கணிக்கு முடியாத ஆசிரியருக்கு உபதேசிக்கப்பட்ட நூல், திருக்கணிக்கு முடியாத ஆசிரியர் அதே கருத்தை அவர் அதே கருத்தை தான் சொல்கின்றார், அவர் ஒரு விதமாக சொல்கின்றார். விஞ்ஞான போதும் அது ஒரு விதமாக சொல்லும், சித்தியார் அதே தெரிவா அது ஒரு விதமாக சொல்லும். சிவப்பிரகாசம் பார்த்தீங்கன்னா ஒரு விதம் பொருள் ஒன்றுதான், எடுத்துக்கொள்கின்ற முறைகள் கேட்கின்ற ஆணவர்களுடைய பரிபக்குவ நிலைக்கு ஏற்ப சொல்லப்படும். ஆகவே தனக்கு எப்படி அந்த ஞானபாதத்தை சொன்னார்னா, பத்து காரியங்களாக பிரித்து பிரித்து சொன்னான். அவற்றை தான் தசகாரியம் சொல்றோம். தசகாரியம் கேள்விப்பட்டிருக்கீங்களே, அதான் ஞானபாதத்தை ஈரைந்தா நன்கு காரியத்தா, ஈரைந்துன்னா பத்து தசகாரியம், ஈரைந்தா நன்கு காரியம், நன்னுன்னா பொருந்திய ஏற்கனவே பார்க்கணும். நன்கு காரியத்தால் எனக்கு உபதேசம் நல்கும் அறிவில்லாத கருணை உருவமாய் வந்து சிவாகம ஞானபாதத்தை பத்து காரியங்களாக பொருந்திய பத்து காரியங்களாக எனக்கு உபதேசம் நல்குகின்ற உன்னுடைய பெருமையினை நான் உள்ளபடி அறியே. உன்னுடைய பெருமையினை என்றாலும் சிவத்தை முழுமையாக உணர்ந்து அனுபவிக்க முடியாது ஐயா சொன்னார்கள் இல்லையா. எனவே உன் பெருமை நான் அறியே, ஆரறிவார் எங்கள் அண்ணன் பெருமையை, ஆரறிவார் இந்த அகலமும் நீளமும் இந்த திருமந்திருக்கின்றது இல்லையா. ஆகவே அந்த பெருமையை நான் உள்ளபடி அறியேன், என்னுடைய பெருமையை அறிய எவ்வளவு பெருமை வாய்ந்தவன். புசிப்பும் இணையுமே கதின் கிடந்த என்னை அவற்றின் வாயிலாகவே புகுந்து ஆட்கொண்டு பொல்லாத அறகிடமிருந்து மணியினை வெளிப்படுத்துவது போல இந்த பொல்லாத ஆணவத்திடமிருந்து என்னை வெளிப்படுத்தி கருணை உருவமே கொண்டு வந்து ஞானபாதத்தை ரத்த காரியங்களாக எனக்கு உபதேசிக்கின்ற உன்னுடைய பெருமையினை நான் உள்ளபடி சொல்லி முடியாது. போத உளவா உங்களோட உள்ளபடி சொல்லி முடியாது. ஞானபாதத்தை ஈரைந்தால் நன்மை காரியங்களால் நன்மை காரியத்தால் எனக்கு உபதேசம் நல்கும் நின் பெருமை நான் அறியே என்று சொல்லி இப்படி ஒரு பகுதி ஒரு கருத்து இருக்கும், அடுத்த பகுதி அடுத்த கருத்து. உன்னுடைய ஐந்தொழில்களிலே நான்கு தொழில்கள் மலநடையாக திகழ்பவை, ஒரு தொழில் அருள்நடையாக திகழ்வது என்ற செய்தியினை அடுத்த பாட்டு சொல்றார். வசிக்கும் ஐந்தொழிலின் மலநடை நான்காய், மற்றொரு தொழில் அருள்நடையாய். வசிக்கும் ஐந்தொழிலின் மலநடை நான்காய், மற்றொரு தொழில் அருள்நடையாய் என்று சொன்னார். மலநடை நான்கு என்றார் உயிர்களை அவற்றின் மரத்தின் வழி செலுத்துதல், செலுத்தி அந்த உயிர்களை வினை செய்ய விடணும். வினை செய்ய விட்டு அந்த வினைக்கேற்ற கோபங்களை ஊட்டணும். ஊட்டினாதான் உயிர்களுக்கு வந்து இந்த துன்பங்கள் காரணம் என்ன, இதற்கு காரணமான மூல பந்தம் என்ன, இது வந்து நம்மால் வெளிப்பட முடியலையே, இப்ப இது காரணமான மூல பந்தம் என்ன என்ற சிந்தனை எல்லாம் வரும். அப்பதான் தான் யாரு, தன்னை பந்தித்திருக்கும் அந்த மூல பந்தத்துடையது, இதிலிருந்து விடுவிக்க வல்லவன் யார் என்ற சிந்தனையே அந்த உயிர் செய்யும் இல்லையா. ஒண்ணு செய்யாத அந்த உயிரை வந்து ஆனமரத்துடைய விட்டுவிட்டிருந்தா அது கேவலத்தை இருக்கும் மொழியை முக்தியடைய வாய்ப்புள்ள உடனே முத்தி கொடுத்தா சிவத்தை சாகின்ற அளவுக்கு அதற்கு அறிவு தெளிவு இல்லை. ஆகவே இந்த மாதிரி மலத்தின் வழியிலே வினை செய்ய யான் எனது என்று மலத்தின் வழியில் இருக்கின்றது. அந்த நிலையே அதை தொடர்ந்து செல்ல விட்டு வினைகளை செய்து கோபத்தை ஊட்டுவதுதான் சாமி செய்து இருக்கிற வேலை. ஆகவே அப்படி மதநிலையாக செய்கின்ற தொழில்கள் நான்கு தொழில்கள், முதல் நான்கு தொழில்கள் தான் படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல். இந்த நான்கு தொழில்களும் மலநடை. மலநடை நான்காய் நான்கை ஒற்றுமைப்படுத்தி சொன்னார், நான்கு மலநடை. ஆகவே நான்கையும் பந்தம் என்று ஒரு சொல்லால் சொல்வார்கள், பந்தம் என்று ஒரு சொல்லால் சொல்வார். அருளன் என்பதை வீடு என்று சொல்லால் சொல்வார்கள். பந்தம் வீடு தரும் பரமன் என்று பெரிய புராணத்தில் புரிகின்றது. பந்தமுமாய் வீடும் ஆயினாக்கு திருவாசகர் திருப்பத்தும் நம்பிக்கை இல்லை. பந்தம் வீடு தரும் பரமன் பெரிய புராணத்தில் சந்தேச நாயனார் புராணத்தில் வருவது. ஆகவே ஐந்தொழில்கள் படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். இதுல படைத்தல் இருந்து மறைத்தல் வரைக்கும் உள்ள நான்கு தொழில்களும் மலநடை, உயிர்களை ஆனந்தத்தின் வழி நடத்துகின்ற மலநடையாகவே அது பந்தம் சொல்லலாம். அடுத்தால அருளல் என்பது அது திரவிக்கடலிருந்து உயிரை நீத்தல், வீடு பேர் அருளல். ஆகவே அந்த அருளல் தான் அருள்நடை. வசிக்கும் ஐந்தொழில் சொன்னார், உயிர் அருளில் இறைவன் தங்கியிருந்து இந்த ஐந்தொழில்களையும் செய்கின்றார். ஆகவே வசித்து இயற்றும் என்பதே வசிக்கும் சொன்னார். ஆக காரியத்தை காரணமாக உபதரித்தல் சொல்லுவாங்க. வசித்து இயற்றுகின்றார் என்பதை வசிக்கும் என்று சொன்னார் சொல்லலாம். அது உயிர்களை சென்றால் கவர்ந்து செய்யும் சொல்லுவாங்க. வசிக்கும்னா கவரும் அப்படி சொல்வதும் வசிக்கும் ஐந்து தொழிலில் மலநடை நான்கா, ஐந்து தொழில்களே மலநடையாக நான்கு. மற்றொரு தொழில் அருள்நடையாக, மற்றொரு தொழில் அருள்நடையாக. மண்மொழிக்கு இறங்கி நிறைவேற்ற உயிர்களுக்காக இறங்கி நடத்தொழில் புரியும் வல்லடையே. ஐந்தொழிலே எனக்குவிட்டார் நடத்தொழில் அவனுடைய சிறு நடனத்திலே ஐந்தொழில்கள் குறிப்பிடப்படுகின்றன. அதை நீங்கள் உண்மை விளக்கத்தில் நிச்சயமாக படித்தீர்கள். தோற்றம் புரியதனில் போஜம் சிறிய அமைப்பில் சாட்சியிடும் மத்தியிலே சங்காரம் ஊற்றமா ஊன்று மலர்பதத்தே உச்ச திரோதம் முச்சி நான்கு மலர்பதத்தே நாடு என்று உண்மை விளக்கத்தை நீங்கள் ஆக திருநடனத்தில் ஐந்தொழில்களும் செய்கின்றான். திருநடனத்தின் மூலம் திருநடனத்தின் தத்துவம் ஐந்தொழில் தத்துவம் அதில் உள்ளதுன்னு படிச்சிருக்கோம். அதனாலதான் ஐந்தொழில்களை மலநடை நான்காகவும் அதனுடைய ஒன்றாகவும் கொண்டு உன்னுடைய நடனத்தின் மூலமாகவே அதை இயற்றுகின்றான். மண்ணுயாரும் உயிர்களில் இறக்கத்தின் காரணமாக இந்த ஐந்தொழில்களை நீ இயற்றுகின்றான். மலநடையாக நான்கு தொழில்களை இயற்றினால்தான் உயிர் வந்து அருள் நடக்க பக்குவப்படும். அதனால மலநடை நான்காய் அருள்நடை ஒன்றாய் நன்னுயிருக்கு இறங்கி நடத்தொழில் நட நடத்தொழினா நடனத்தொழில் நடத்தொழில் புரியும் வல்லடையே. தானாகவே உயிர்களை இவ்வாறு வளர்க்கின்றான். எந்த நிர்பந்தமும் தனக்கு இல்லாமல் உயிர்கள் மீது இந்த கருணையால் அது செய்கின்றான். ஆகவே வல்லடே என்றார். வல்லடே இப்படி உயிர்களை உயிர்க்கும் பொருட்டு அந்த உயிர்களிடத்தும் கலந்திருக்கின்றான். அந்த உயிர்களுக்கு உள்ள உடம்பு, உலகங்கள் என்ற மற்ற சடப்பொருள்கள் கலந்திருக்கின்றான். சித்து பொருளாகிய உயிர்களிடத்தும் கலந்திருக்கின்றான். அசித்து அசித்துனா சடம், அசித்து பொருளாகிய சடப்பொருள் இடத்திலும் கடன் நீங்காக கலந்திருக்கின்றான். ஏன்னா உயிர்களை பக்குவப்படுத்துவதற்காக தான். ஆக அவன் எட்டு உருவினம் என்று சொல்வார்கள் திருமணிகளுக்கான அடிக்கடி சொல்வாங்க. அட்டமூர்த்தி என்பது மிக முக்கியமான ஒரு கருத்து இல்லையா. அது நம்ம சைவ நூல்கள் மட்டும் இல்லை, கம்பராமாயணத்திலேயே சிற்சிந்தா பருவத்தில் வாளியை பற்றி சொல்லும்போது எல்லா திசைகளிலும் சென்று அட்டமூர்த்தியின் பாதத்தை வழிபடக்கூடிய பண்பு உள்ளவன் என்று சொல்கின்றார். சிவபெருமானை வழிபடக்கூடிய பண்பு உள்ளவன் தொடங்கிடல இந்த சிவபெருமானை அட்டமூர்த்தி என்று குறிப்பிடுகிறார் யாரு கம்பர். வாளியை அறிமுகப்படுத்தே சொல்கின்றார். ஆக அட்டமூர்த்தி என்பது அவ்வளவு முக்கியமான பேரு. பிற சமயத்தால் கூட சிவபெருமானை சொல்லும்போது அந்த பேரால் சொல்கிறார். ஆகவே பஞ்ச பூதங்கள் ஐந்து, சூரியன், சந்திரன், ஆன்மா, அஞ்சு மூணு எட்டு எட்டு கொண்டவன். அதனாலதான் இந்த எட்டு பொருள்கள் நிலை பெறுகின்றன அவன் கலந்திருப்பதனால்தான். அதனால இதுல பஞ்சபூதங்கள் சூரியன் சந்திரன் தான் சடம், ஆன்மா சித்து. இப்படி சித்திலையும் அசித்தாகிய சடத்திலையும் நீங்காம கலந்திருக்கின்றான். எல்லாம் உயிர்களை வளர்ப்பதற்காகத்தான். ஆகவே மருது சித்திலும் அசித்திலும் என்ன சொல்றாரு, மலநடையினாங்க மற்றொரு தொழில் அருள்நடையாய் மண்ணுயிற்கிறங்கி நடத்தொழில் புரியும் வல்லடையே. மருது சித்திலும் அசித்திலும் நீங்காது அகண்டமாய் இறைந்த அருள் பரிபூரண கடலே. அகண்டம் அகண்டம்னா இடைவிடாமல் இருந்திருக்கின்றான் எல்லாத்தையும். இப்போ ஐந்து கண்டங்கள் நாம சொல்றோம் அப்படின்னா பல கண்டங்கள் சொல்லிருக்கோம். நாங்கள் படிக்கிற காலத்தான் சொன்னாங்க, இப்ப எத்தனை கண்டங்கள் சொல்றாங்க தெரியல. அகண்டமாயிருந்தும் நீங்காது அகண்டமாக இறைந்த பரிபூரண கடல். அந்த கடலுக்கு ஒரே ஒரு நோக்கம் தான், அது செய்யணுங்கிற ஒரே ஒரு நோக்கம் தான், ஜீவர்களுக்கு அருள் செய்யும் ஒரே நோக்கம் தான். ஆகவே பரிபூர்ணமாக இருக்குள்ள அருட்கடல் சொன்ன அதுதான் அந்த சிறப்பு. அந்த கடலளவாக இருக்கின்றவன் கடலளவு அருள் தன்மையோடு இருக்கின்றான். அங்க அந்த அருள் விடாம சொன்ன அகண்டமாயிருந்த அருட்பரிபூர்ண கடலை நிறுத்தவர் யார் அப்படின்னா அந்த கடல் தான், அந்த அருட்பரிபூர்ண கடல் தான் நமக்கு அம்பலவானராக குருநாதராக திகழ்கின்றான். ஒன்றும் செய்கிறார் அவடு குலத்தை அம்பலவானா அடியவர்காரும் ஆங்கியே. ஆக இந்த பாடலானது சகலாமாவானது முக்குணரன் சிந்தனை உடையது, தோறும் மேல்வினைகளை தீர்க்கும் தன்மையது. இப்படிப்பட்ட சகலாமாவை தன்னுடைய புதிப்பின் வாயிலாகவும் வினையின் வாயிலாகவுமே சுவாமி புகுந்து ஆட்கொள்கின்றார். புதிப்பும் வினையும் சந்தோஷம் அல்ல என்று அந்த ஆன்மாவை உணர செய்து, தமது அருளின் தலைவியலை உணர செய்து, செருக்கடக்க செய்து, அதன் மூலம் ஆனவர சக்தியை பெறுகின்றார். இது இதனால் ஆன்மாவுக்கு மலபரிவாகம் ஏற்படுகிறது. புள்ளி அளவின் வாயில் மணியை கொள்வார் போல இப்படி மலபரிவாகத்தை ஏற்படுத்தி மலபரிவாகம் வந்தபின் அந்த ஆன்மாவுக்கு நசிப்பிலா கருணை சுற்றிலா கருணை உருவமாக இருந்து வருகின்றார், குருவாக இருந்து வருகின்றார். சிறந்தருளி ஞானவாதத்தை ரசகாரியங்களாக உபதேசம் செய்கிறார். அந்த பெருமானின் கருணையினை முழுவதுமாக இந்த உயிர் அறிந்து போட்ட முடியாது. அப்படி இருக்கின்ற உயிர் இல்லை. அப்புறம் பெருமான் தாங்குகின்ற ஐந்து தொழில்களிலே நான்கு தொழில்கள் மலநடையாகவும் ஒரு தொழில் அருள்நடையாகவும் செய்கின்றார். அதான் அந்த மலநடையை பட்டு நான்கு தொழில்களுக்கே உட்பட்டு செல்வோர் அவர் பெருமானை அறிய மாட்டார்கள். அதான் மலநடைக்கு இலையாள் அருள்நடைக்கு ஆட்படுபவர்கள் தான் பெருமானை அறிவார்கள். அதான் அருள்நடைக்கு உண்மையாகின்றது போடப்படல இல்லையா. அந்த மலநடை அருள்நடைங்களை இங்க ஐந்து தொழில்கள் எடுத்துக்கொள்றார். அவர் போன மலநடை அருள்நடை ஐந்து தொழில்கள் எடுத்துக்கிறார். முதல் நான்கு தொழில் தான் மலநடை அருணையை உண்மையாக செய்து சித்து பொருள் கடப்பொருள் எல்லாவற்றிலும் நீக்கமர நிறைந்து பரிபூர்ண அருட்கடலாக திகழ்வோர் பெருமான். அந்த பெருமானை ஆளுநர்களில் அம்பலமான குருவாக இருக்கின்றான் என்று அருமையான கருத்தினை இந்த இரண்டாவது பாடலே குறிப்பிட்டிருக்கின்றார். ஆக இந்த இரண்டாவது பாடல் மிக அற்புதமான பாடல். இது நிச்சயமாக நீங்கள் இருந்து முடியவில்லை என்ன, அதாவது ஞானிகளுக்கு சொன்னது நமக்கும் பொருந்தும். ஞானிகளுக்கு என்ன சொன்னார்கள், வீடு பேருந்தது உடனே கிடைச்சதுதான். குரு வந்து சொன்னார் ஞானபாதத்தைனா உபதேசிக்கின்றார், குருவாக வந்து உபதேசிக்கின்றார். மலபரிவாகம் ஆன்மாவுக்கு நசிப்பிலா கருணை குருவாய் வந்து ஞானபாதத்தை உபதேசிக்கின்றார். அதே ஆன்மா கேட்கின்றது, கேட்ட உடனே வீடு பேர் கிடைச்சிருக்கிறதா நிச்சயம்தான் வீடு பேர் நிச்சயம்ன்றது நிலை பேரு, நிலை பேராக தான் வீடு பேரு. கேட்டல் நிச்சய கூடல் அவர்களுக்கே சிந்தித்தல் வேணும் அப்படிங்கும் போது நமக்கும் அது அவசியம் என்று நாம என்ன கேட்கின்றோம், சிந்திக்கணுமா, நாம என்ன நிச்சயம் அப்படின்னா அவன் கேட்டல் தொடங்கிட்டோமே. ஆகவே நாமும் சிந்திக்க வேண்டும். சிந்தித்தால் நாம கேட்ட பாடத்துல நமக்கு எவ்வளவு தெளிவு கிடைக்கணுமோ அந்த தெளிவு கிடைக்கும். கிடைத்தால் நம்ம சிவனையில் எந்த அளவுக்கு வலுவாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு வலுவாக இருக்கலாம். அதான் நமக்கு நிலை, நம்முடைய நிலையை விட்டு நாம இறங்காம இருக்கலாம் அல்லவா. ஏனென்றால் இந்த மும்மார்கள் அவற்றினுடைய அவை நம்மை வந்து எப்படியெல்லாம் அழைக்கிறோம் என்பது சொல்லவே வேண்டாம். ஆகவே அவற்றினுடைய அழைக்கழிப்புக்கு ஆகாமல் நம்மளுடைய தகுதிக்கு ஏற்ற நிலையிலே நாம நிலையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் கேட்ட வாரத்தை கேட்டதோடு நாம் விட்டுவிட்டு அடுத்தாற் போல எப்போது இந்த மாதிரி வகுப்பு நடக்கும் அப்போது கேட்டுக்கொள்ளலாம் இல்லையா. அது உண்மையாக சொல்வார், யாம் இது பொழுது இளைய மாதிரி இறப்பு ஞானம் செய்து கொடுப்பார் அன்றறிவாம் என்னாலும் அறிஞ்சை கேட்டுள்ளார். யாம் இது பொழுது இளைய மாதிரி இறப்பு ஞானம் செய்யும் என்று சொல்றாரு இன்னைக்கு அருமையாக இருப்பார். அது மாதிரி அடுத்த ஆண்டு வகுப்பு நடக்கும் அவங்க கேட்டுக்கலாம்னு இல்லாம அந்த கேட்ட பொருளை சிந்திச்சிருக்கு பாருங்க, அது ரொம்ப இனிமையான அனுபவம். அந்த அனுபவம் பெற்றிருக்கிறேன். ஆகவே அப்படி சிந்திக்க வேண்டிய பாடல்கள் ஒரு கேட்கின்றீர்கள். அது மாதிரி ஐயா சொல்ற பாடல்கள் அது கேட்கவே வேண்டாம். அது எவ்வளவு சிந்தித்தாலும் அவ்வளவு நமக்கு தெளிவித்தரும். ரொம்ப அற்புதமானது. ஆக மிக சிறப்பான நிலை. அடுத்த பாடலை நாம் வந்து தொடர்ந்து கொள்ளலாம். சரி, அடுத்த பாடலுக்கு போன போத போக மாட்டேங்க. சரி, நான் சொல்றேன், நான் இதுல தத்தகாயம் வந்தது இல்லையா, இருந்தால் நின்றுகாயத்தால் எனக்கு உதயத்தம் நல்குறது பெருமை நான் அறிய மாதிரி சிறப்பு உறுப்பினர்கள் இந்த மாதிரி சித்தமா இருக்கு. எல்லாத்தையும் கட்ட மாட்டாங்க ஐயா. அதாவது தத்தகாயங்கள் பத்து என்ன பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க, அப்பதான் அந்த விளக்கம் தான் புதையா இருக்கும். பேரை சொல்லி விளக்கம் தான் அது பெரிய பாரமாய். அதாவது தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ புத்தி, இது மூணு. அப்புறம் வந்து என்ன, ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம புத்தி, அது மூணு மூணு ஆறு. சிவரூபம், சிவ தரிசனம், சிவ புத்தி இல்லை அது கிடையாது. நானும் ஏதாவது தலையிடப்படுமா மாற்றி, சிவரூபம், சிவ தரிசனம், சிவ யோகம், சிவபோகம். சிவரூபம், சிவ தரிசனம், சிவயோகம், சிவபோகம். சிவன் மட்டும் நாலு, தத்துவத்தில் மூணு, ஆன்மாவில் மூணு, சிவர் நாலு, மூணு மூணு ஆறு நாலு பத்து தத்தகாரியங்கள். அதாவது குருவாக இருந்தவரை சிவருமாக வர்றாரு, யாருக்கு மலவரிவாக சொல்றாங்க வந்து என்ன சொல்றாரு, உண்மை விளக்காசுக்கு இந்த மாதிரி பொய் காட்சி பொய் அகற்றி சொன்னார் இல்லையா. பொய்னா அங்கே சொன்னது நிலையற்ற பொருள்கள் இல்லையா, நிலையற்ற பொருள்கள் இருந்த உலகப் பொருள்கள். உலகப் பொருள்களை நமக்கு காட்டுகின்ற தத்துவ கருவிகளும் நிலையற்றவை தான். நிலையற்ற தத்துவ கருவிகள் வாயிலாக தான் நிலையற்ற பொருள்களை பார்க்கணும். ஆகவே இந்த நிலையற்ற தத்துவங்கள் எல்லாம் நமக்கு காட்டுற நூல தான் இந்த தத்துவ இருக்கு தெரிஞ்சுக்கிறோம். இந்த குருவாக வந்து அனுபவத்துக்கு காட்டுற இந்த தத்துவ கருவிகளை தான் பார்க்கணும். ஏன் நம்மளால இப்போ அதை தெரிஞ்சு பார்க்க முடியாது. என்ன தத்துவ கருவிகளை தெரிஞ்சால் நமக்கு அறியாமை தான். அப்ப வேற ஒரு சார்பு வரணும் இல்லையா, உடலை தெரிந்தும் ஆன்மாவுக்கு அறிவு விளங்கணும். அப்போ அங்க வேற ஒரு சார்பு இருக்கணும். ஊசல் கையெழுத்தால் தாய் தடையான்னு அது மாதிரி தத்துவங்களுக்கே ஊஞ்சலுக்கே ஆதாரமா இருக்கிறது தடை இல்லையா. ஊசல் சார்பு போனாங்க, இந்த ஊஞ்சலுக்கே மர சார்பு, மரத்துக்கும் தடைகள் சார்பு, ஆகவே பரம ஆதாரமாக தடையை சார்ந்திருக்காங்க. அத மாதிரி அந்த தத்துவ கருவிகளை விட்டு அருளையே ஆன்மா சார்ந்தது. குருவாக வந்து தன்னுடைய அருளிலே ஆன்மாவை சேர்த்து தத்துவங்களை கடக்க செய்து தன் அருளிலே ஆன்மாவை சேர்த்து அந்த அருட்கண் வாயிலாக அவர் உணர்த்துகின்றார். தத்துவங்களுடைய நிலையாமையை உணர்த்துகின்றார். முதல்ல தத்துவங்கள் எப்படி தொழிற்படுகின்றன என்று உணர்த்துறார். அதான் தத்துவ ரூபம். முப்பத்தாறு தத்துவங்களின் தொழிற்பாட்டினை அறிதல் தத்துவ ரூபம். முப்பத்தாறு தத்துவங்களின் தொழிற்பாட்டினை அறிதல் அதான் இது தத்துவ ரூபம். என்ன தத்துவம் இப்படிதான் தொழிற்படுது, காலம் போகங்கள் எல்லாம் போகங்கள் இருப்பதற்கான காலத்தை வரைவு செய்து கால தத்துவம் நீதி தத்துவம் இந்த ஆன்மா தேவையை போகல அந்த அந்த ஆன்மா தான் அனுபவிக்கணும் நிச்சயம் பண்ணுது. இப்படி ஒவ்வொரு தத்துவத்துக்கும் சொல்லி பார்க்கணும் இல்லையா. அப்படித்தான் முப்பத்தாறு தத்துவங்களின் ஒளிப்பாட்டையும் ஆன்மாவுக்கு உணர்த்துறாரு, அனுபவத்துல அனுபவத்துல உணர்த்துறாரு. இப்ப நம்ம நூல்களில் படிக்கிறோம், அனுபவத்துல உணர்த்துறாருன்னா தத்துவ ரூபம். அப்படி இந்த தத்துவங்கள் தொழிற்பட்டாலும் அவை கடமை, அவை தாமாக தொழிற்படவில்லை, முதல்வன் அருளால் தான் உணர்தல் தத்துவ தரிசனம். முப்பத்தாண்டு தொழிற்பாட்டை உணர்த்தினா இல்லையா, அவை எப்படி தொழிற்பட்டாலும் அவை தாமாக தொழிற்படுற அவை என்னதான் சடமே என்று உணர்தல் தத்துவ தரிசனம். தரிசனம் போது ரூபத்தை விட தரிசனத்துல கொஞ்சம் நல்லா உணரணும், ரூபத்துல மேம்போக்கா உணரணும். கேட்போம் அந்த காரு லாரி பஸ் எல்லாம் என்ன வேகமா போகுது, எப்படிலாம் திரும்புது, ரொம்ப சாமர்த்தியமா இருக்கு இதெல்லாம் அப்படின்னு நினைக்கிறோம். கொஞ்சம் சிந்திக்கும் போது அதான் போகிறப்பா உள்ளது ஒருத்தன் நினைக்கிறான் ஓட்டுறான் அவன் வழி அது இருக்குது அப்படிங்கும் போது முதல்ல தெரிஞ்சுக்கிட்டதை விட தெளிவா தெரிஞ்சுக்கிட்டது இல்லையா. அந்த மாதிரி தத்துவங்களின் தொழிற்பாட்டை அறிந்து அவை தொழிற்பட்டாலும் அவை தடம் தான், திருவருளாலும் அவை தொழில்படுகின்றன. தரிசனம், தத்துவ தரிசனம். அப்புறம் தத்துவ சுத்தி, இந்த தத்துவங்கள் ஐம்புலங்களை தான் காட்டும்போதைய வியாபக பொருளாகிய சிவத்தை காட்டும் ஆற்றல் இதற்கு கிடையாது. ஆகவே சிவத்திலிருந்து நீங்கினாதான் நாம சிவத்தை காண முடியும் இல்லையா. நீங்க அருளை பெறணும், அப்பதான் காட்டணும், இவற்றத்தை காட்டாது, அவரே இவற்றை நீங்க வேண்டியதுதான் என்று அவற்றின் மீது பற்ற விடுதல். தத்துவ சுத்தி பற்ற விடுதல் தத்துவ சுத்தி. தத்துவங்கள் வியாபக பொருளாகிய சிவத்தை காட்ட மாட்டார் என்று அவற்றின் மீது பற்றினை விடுதல், பற்றினை விடுதல் தத்துவ சுத்தி. செய்ய சொல்லணும். அடுத்த ஆன்ம ரூபம், ஆன்ம ரூபம் அந்த தத்துவங்களுக்கு நீங்கி ஆன்மா சிறுவர்களை சார்ந்தது. அப்பொழுது ஆன்மா தன்னுடைய வியாபகத்தை அது அறிகின்றது, தான் வியாபக பொருள் என்று ஆன்மா அறிகின்றது. நிலைதான் எனது ஆன்ம ரூபம். நான் தன்னை தத்துவங்களின் வேறான பொருள், தான் சித்து பொருள், வியாபக பொருள் என்று தன்னை உணர்ந்த அந்த நேரம் தான் அந்த பத்துஞானம் முடிக்கக்கூடிய நேரம். வரணும்னு கட்டாயம் இல்லை, பத்துஞானம் வர வாய்ப்பு இருக்கு. என்ன தான் எவ்வளவு வியாபக பொருளா இருக்கின்றோம், இந்த தத்துவங்கள் எல்லாம் கடம், தான் சித்து, இந்த தத்துவங்கள் எல்லாம் ஏகதேச பொருள், தான் வியாபக பொருள். தத்துவங்களையும் தன்னையும் ஒப்பிட்டு, தன்னை ஒப்பிட தத்துவங்கள் சாய்ந்திருப்பதையும், தத்துவங்களை நோக்க தான் உயர்ந்திருப்பதையும், இதெல்லாம் நிகழ்த்துவது யாருன்னு அது வந்து இல்லையா மறந்து ஆன்மாவோட கடன் அப்படி. அதுதான் ஆன்ம ரூபம், பத்துஞான நிலை ஆன்ம ரூபம். அப்புறம் ஆன்ம தரிசனம், ஆன்ம தரிசனம் எப்படி இருக்கும்னா, இன்னும் அது சிவத்தை நினைக்கணும். தன்னை தத்துவங்களும் நினைச்சிட்டு இருந்தா ஆன்ம ரூபம் தான். சிவத்தை நினைக்கும் போதுதான் என்ன நினைக்கும், தான் வியாபக பொருளாக இருந்தாலும் சிவன் அல்லாததான் இந்த வியாபாரம் வெளிப்பட்டது, தான் சித்து பொருளாக இருந்தாலும் சிவன் உணர்த்தவே நான் உணர்ந்து வருகின்றேன் என்று தன்னுடைய சுதந்திரமின்மையை உணர்ந்து அடங்கி நிற்கிறது. ஆன்ம தரிசனம், ஆன்ம ரூபத்தில் ஆன்மா தன்னை சித்து பொருளாகவும் வியாபக பொருளாகவும் மதித்து நிற்போம். ஆன்ம தரிசனத்தில் நான் வியாபக பொருளாக இருந்தாலும் சிவன் அருளால் தான் என் வியாபகம் வெளிப்பட்டுள்ளது. அவன் தான் அறவிடத்திலிருந்து மணியை மீட்டது மாதிரி இந்த பொல்லாத மரத்திலிருந்து என்னை மீட்டி மீட்டு காத்திருக்கின்றான். அல்லது என்னால் விடுபட முடியுமோ ஆனந்திலிருந்து விடுபட முடியாது. ஆகவே சிவன் அருளால் தான் என் வியாபகம் வெளிப்பட்டுள்ளது. நான் சித்து பொருளாக இருந்தாலும் சிவன் அறிவிப்பதனால் தான் அறிந்து வருகின்றேன் என்று சிவனுடைய தலைமை, தலைமையே அது உணரணும். சிவனுடைய தலைமையை உணரணும், அது சிவரூபம். சிவனுடைய தலைமையை உணர்தல் சிவரூபம். அந்த சிவரூபமாகிய அந்த அந்த சிவனுடைய தலைமையை உணர்ந்தாதான் ஆன்மா வந்து நான் அவனுக்கு கீழ்பட்டவன் தான் என்று தன்னை உள்ளபடி உணரும். அதுதான் ஆன்ம தரிசனம், ஆன்ம தரிசனம். தத்துவ தரிசனம் பார்த்தீங்களா, தத்துவ ரூபத்தில் தத்துவங்கள் வெளிப்படுற மாதிரி அறிஞ்சுது. தத்துவ தரிசனம் வரும்போது இல்லை இதை சாமா வெளிப்படுற சிறுவர்களாகவும் வெளிப்படுது தத்துவ தரிசனம். அதனால தான் ஆன்ம ரூபம் தன்ன அறிவுள்ள பொருளாகவும் தன்ன வியாபக பொருளாக அறிஞ்சுது இல்லையா. தரிசனம் வரும்போது தான் அறிவுள்ள பொருளாக இருந்தாலும் அவன் அறிவிக்க போய்தான் அறிவுள்ள பொருள் இல்லையா. அது மாதிரி தான் வியாபக பொருளாக இருந்தாலும் அவனுடைய அல்லாத தான் இந்த வியாபகம் வெளிப்பட்டுருக்கு. எங்கு நோக்கினும் ஆகாயம் நமக்கு தெரியுது வியாபகமா. இந்த ஆகாயத்தின் வியாபகம் எதனால வெளிப்பட்டிருக்கு, இது எங்கும் ஒளி நிறைந்திருப்பதனால தானே வெளிப்பட்டிருக்கு. ஒளிதானே ஆகாயத்தின் வியாபகத்தை நமக்கு புலப்படுத்துகின்றது. அது மாதிரி ஆன்மா வியாபகத்தை முற்றிலும் விளங்க செய்வது எதிர்த்து திருவருள் தான் இல்லையா. ஆகவே சிவ ரூபத்தை இவனுடைய தலைமையை உணர்ந்தது சிவ ரூபம் நடந்தால்தான் ஆன்ம தரிசனம் வரும். அதனால ஆன்ம ரூபத்துக்கு அப்புறம் சிவ ரூபம் இவனுடைய தலைமையை உணர்ந்தது. அப்புறம் ஆன்மா வந்து அவனுக்கு அவன் செய்த ஐந்தொழியில் பட்டுதான் மனநிலையா நடந்து குடியுறுகளை செய்து பக்குவப்படுத்தி இப்ப அருள் நடைக்கு கொண்டு வந்திருக்கிறான். அதனால எனக்கு இந்த வியாபகம் கிடைச்சிருக்குன்னு சிவனுடைய தலைமை உணர்ந்ததுனால தன்னுடைய தாழ்மையை அவர் நினைக்குது. அதான் ஆன்ம தரிசனம். அந்த உணர்ந்த மாதிரியே அது அந்த நிலையில் அது நிற்கிறது. சிவன் அருளாளன்று எனக்கு அறிவில்லை, சிவன் அருளாளன்று எனக்கு எந்த செயலும் இல்லை. இப்ப நம்ம செய்யறோம் தான், அதனாலதான் நமக்கு அது நாம நாமளா எவ்வளவு என்றாலும் திட்டமிட்டாலும் இதெல்லாம் நமக்கு கிடைக்காது. அவனுடைய அருளால் தான் நாம என்று தன் செயலெல்லாம் சிவன் செயலே என்று நிற்கிறது. அது சிவத்தில் அழுந்தரும் அந்த ஆன்மா சிவனுடைய அருளில் அது அந்த அருளையே நினைத்து நினைத்து சிறுவர்கள் அது ஒன்றி போனோம். அப்படி ஒன்றி போனாதான் எல்லாம் சிவன் செயலே நினைக்கும். அப்படி சிறுவர்களோடு ஆன்மா ஒன்றி கலத்தல் அது சிவயோகம். சிவயோகம் நிகழும். சிவயோகம் சிவர்களோடு ஆன்மா ஒன்றை கலத்தல், அது சிவயோகம். அதைத்தான் ஏகநாதர் பத்தாந்து சொல்லுவது. சிவன் அருளில் ஆன்மா ஒன்று கலத்தல் ஏகநாதர், அது சிவயோகம். அப்படி ஒன்றி கலந்தால் தன் செயலெல்லாம் சிவன் செயலே என்று கருது. அதுதான் ஆன்ம புத்தி. தன் செயல எதுவும் கிடையாது, தன்னால் பிறர்க்கோ பிறரால் தனக்கோ எந்த செயலும் கிடையாது அப்படி நினைக்கணும். நீயே உள்ளின்றும் செய்வித்தும் செய்கின்றாய் என்றும், நிலவுவதோ செயலக்கின்று உன் செயலே என்றும், நினைவார்க்கு வினைகளெல்லாம் நீங்கும் தானே என்று சொல்லியாக சொன்னார். ஆன்மா தன்னுடைய தலைமையை கல்வி இருந்தது. ஆன்ம ரூபத்துல தத்துவங்களையும் தன்னும் ஒப்பிட்டு மூணாவது சிவன் ஒரு பொருளுக்கு அதனாலதான் இவ்வளவு நடந்திருக்குன்னு அவன் தலைமையை உணர்ந்து சிவரூபம் உணர்ந்தவுடனே அவன் கீழதான் தான் அடங்குது ஆன்ம தரிசனம் இல்லையா. அப்ப அவன் அருளாலதான் எல்லாம் பிறகு, அப்புறம் அவன் அருளில் கலந்துவதால நமக்கு வேற என்ன வேலை இருந்தது? அவன் அருளில் அது ஒன்றி கலந்து விடுகின்றது, அது சிவ யோகம் இல்லையா. கலந்த பிறகு தனக்கென்று செயலில்லை, எல்லாம் அவன் செயலே என்று தெளிவாக அது இருக்கின்றது, அது ஆன்ம புத்தி. அந்த தெளிவு வந்துச்சா அப்புறம் அதுக்கு முக்தி தேவை பண்ண, அதான் சிவபோகம். இது விளைவது சிவபோகம். ஆன்ம புத்தி அடைந்த ஆன்மாவுக்கு நோயிலிருந்து குணமடைந்தவனுக்கு நல்ல உணவுகள் வழங்கப்படுவது போல இந்த ஆன்மா புத்தி, ஆன்ம புத்தி என்பது நிகழ்ந்த பிறகு அதுக்கு சிவபோகமாகிய அமுதம் கிடைக்கின்றது. சிவபோகம் அந்த புத்தி பேரின்பம் விளைதான் சிவபோகம். நினைவுறேன் முப்பத்தாறு தத்துவங்களின் வெளிப்பாட்டை அறிதல் தத்துவ ரூபம். அவ்வாறு வெளிப்பட்டாலும் அவை கடமே என்று உணர்தல் தத்துவ தரிசனம். இந்த தத்துவங்கள் ஞாபக புறநாய சிவத்தை காட்ட வல்லன அல்ல என்று அவற்றின் மீது பட்டினை விட்டுவிடுதல் தத்துவ சுத்தி. தத்துவங்களிலிருந்து நீங்கிய ஆன்மா தன்னை சித்து பொருளாகவும் ஞாபக பொருளாகவும் மதித்திருக்கிறார் ஆன்ம ரூபம். அப்படி மதித்து நிற்கிறே சிவபெருமானே வந்து அப்போ குருதான் உணர்த்துவார். அப்படி மதித்து நிற்கும் போது இல்லையா யாமல்லதான் உனக்கு இந்த பிரச்சனையை வழங்கியிருக்கின்றோ. நீ வியாபக பொருளாயினும் என் அருளால்தான் இந்த வியாபகம் வெளிப்பட்டது. நீ சித்து பொருளாயினும் நாம் அறிவிக்கவே அறிந்து வருகின்ற சிவபெருமான் உணர்த்ததுனால சிவனுடைய தலைமையை உணர்கின்றது சிவ ரூபம். அதனால தாமே அது உணர்கின்றது ஆன்ம தரிசனம். இவன் அருளாரன்று தனக்கு அறிவு செய்யவில்லை, தன்னுடைய தாமே உணர்கின்றது ஆன்ம தரிசனம். ஆகவே அவன் அருளாரன்று எதுவும் இல்லை சொன்ன பிறகு அந்த அருளோடு கூடுவதே நமக்கு ஒரே கல்வி சொல்லி அருளோடு கலந்து விடுகின்றது சிவ யோகம். தன் செயலெல்லாம் அருண் செயலே என்று இருக்கின்றது ஆன்ம புத்தி. அதனால் அதற்கு விளைகின்ற பேரின்பம் சிவ போகம் என்று இது பெரிய விஷயங்கள் ஏதோ எனக்கு கேட்டியாக சொன்னேன். இந்த மாதிரி எப்படி நடக்கும் அந்த நடக்கின்ற முறையில் சொல்ல வேண்டும் என்றால் தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ புத்தி, ஆன்ம ரூபம், சிவ ரூபம், ஆன்ம தரிசனம், சிவ யோகம், ஆன்ம புத்தி, சிவபோகம், சிவரூபம், அதுக்கப்புறம் ஆன்ம தரிசனம், அதுக்கப்புறம் சிவ தரிசனம் ஒண்ணு இருக்கு. சிவ தரிசனம் நான் நேரம் இல்லைன்னு சொன்னேன், மறந்து சொல்லியே நேரம் இருந்துச்சு. ஏன்னா இதையே ஒரு தனி வகுப்பா சொல்லணும். அதாவது சிவ தரிசனம் இடையில இருக்கு. அந்த சிவ ரூபத்துக்கு அப்புறம் சிவ தரிசனம், சிவ தரிசனத்துக்கு அப்புறம் சிவ யோகம். அந்த அருள் காலத்தில் சிவ தரிசனம்ங்கிறது அது இடைப்பட்ட ஒரு சின்ன நிலைதான். சிவனுடைய தன்மையை உணரும் பொழுதுதான் அப்ப சிவம் வந்து காட்சி அந்த அண்ணாவுக்கு வந்து காட்சி நிலை உணர்த்துகின்றான். இந்த உபராதித்தத்துல உணர் நாட கண்ணீர் சிந்தை நாடுகள் தான் சிவ தரிசனம். அந்த தரிசனம் தருகிற சிவத்தோடு ஒன்றை கலக்கிறது, அவன் அல்லோடு ஒன்றை கலந்து சிவ யோகம். சிவனுடைய தலைமையை சிவரூபத்தில் உணர்ந்து ஆன்மா அடங்கவும் அந்த ஆன்ம தரிசனம் வரவும் சிவன் தன்னை குலப்படுத்துகின்றான். அப்படி குலப்படுத்துகிற சிவனை ஆன்மா காண்கின்றது சிவ தரிசனம். அவன் அருளில் கலக்கின்றது சிவ யோகம். கலந்து தன் செயலெல்லாம் அவன் செயலே என்ற கருத்தோடு அது இருக்கின்றது ஆன்ம புத்தி. அதுக்கு விளைகின்ற பேரின்போம், அப்போது விளைகின்ற பேரின்போம் சிவபோகம்.